மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்.
நல்ல தேவனே, இந்த வேளையில் உம்முடைய ஆவியின் உதவிக்காக நாங்கள் கெஞ்சி வருகிறோம். ஆவியானவர் இந்த வசனங்களுக்கு வெளிச்சம் தந்து இதை படிக்கிற எங்களுக்கும் வெளிச்சம் தராவிட்டால் வெறும் மண் பொம்மைகள் போல், மண் பொம்மைகள் இடுகிற சத்தம் போல் நாங்கள் கேட்டு பயனற்று போய்விடுவோம். அவரை தான் நம்பி இருக்கிறோம். அவர் எங்களுக்கு உதவி செஞ்சாதான் இதோ இந்த எலும்புகள் பொழைக்குமா அப்படின்னா, ஆவியானவர் வந்தால் தான் பொழைக்க முடியும். இதோ இந்த பிரசங்கம் பிரயோஜனமாக இருக்குமா, நாங்கள் பேசுகிற காரியங்கள் எந்த மாற்றத்தையாவது கொண்டு வருமா, ஆவியானவர் இருந்தால் தான் முடியும். அவரில் நாங்கள் ரொம்ப சார்ந்திருக்க வேண்டிய விதங்களில் சார்ந்தில்லை, எங்களை மன்னியும் அவர் பல விதத்தில் துக்கப்படுத்தியிருக்கிறோம். ஆவியானவரே, எவ்வளோ தயவாக அதிசயமாக இருக்கிற மனிதர்களான எங்கள் இருதயத்தில் நீங்கள் குடி வந்திருக்கிறீங்க. உங்களை எப்பவும் துக்கப்படுத்தி இருக்கிறோம், எங்களை மன்னிச்சு இந்த நேரத்தில் கருணையாக இருந்து எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்க, மங்களான பார்வையை தெளிவாக்கி இப்படி சத்தியத்தை பார்க்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே,
ஆமென்.
சண்டே மார்னிங் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ரெகுலராக சர்ச்சுக்கு வரவங்களுக்கு இது ஒரு பழக்கம் இல்லைங்களா. சண்டே ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ட்ரெஸ் ஆகி நம்ம சர்ச்சுக்கு வந்துடுவோம். சில பேர் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் பிரயாணம் செய்து வரீங்க, வந்து நம்ம கூடி வந்து பிரசங்கத்தை கேட்குறோம், பாடுறோம், ஆராதனை செய்கிறோம், வேத வசனத்தை படிக்கிறோம், காணிக்கையை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடும். இந்த ஆராதனை, இப்படி செய்கிற ஒரு ஆராதனை இந்த உலகத்தில் என்ன பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது அப்படி யோசிச்சு பாருங்களேன். என்ன பெருசாக இப்படி வந்து நம்ம செஞ்சுட்டு போகிறதுனால என்ன நடக்குது, இதை குறித்து நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும்படிக்கு இதில் என்ன இருக்குது, இதை பற்றி ரொம்ப சீரியஸாக நம்ம செய்யணுமா. ஒரு ஒரு பார்லிமெண்ட்டில் கூடுறாங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அதை நாட்டையே பாதிக்கும்படி சில முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க, அந்த கூடுதல் எவ்வளோ முக்கியம். இப்படி கூடி வர கூட்டம், வார வாரம் கூடி வருகிற கூட்டம், இதில் என்ன பெரிய விசேஷம், என்ன பெரிய வித்தியாசம், நம்ம கூடாமல் இருந்தால் கூடுனா அதனால் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா. உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதியில் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலேயே கூடுற கூட்டங்கள்ல இயேசுவின் நாமத்துல சபையாக அமைக்கப்பட்ட மக்கள் கூடுகையை விட முக்கியமான மகிமையான கூடுதல் வேற இல்லை. அந்த கூடுதல் நித்திய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்துல கூடி வருகிற அந்த கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்ட்ரியில் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கூடி வர்றதை விட, ஏன் சில யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து கூடி வர்றதை விட இது அதை விட முக்கியம் அப்படின்னு வலியுறுத்தும்படி 19வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன், பூலோகத்தில் நீங்கள் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி இயேசுவின் சபையாக கூடி வருகிற கூடுகை இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, அது நித்திய மாற்றங்களை கொண்டு வர முடியும், கொண்டு வருகிறது. ஏன், அழிந்து போயிட்டு இருக்கிற மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்துக்கு நித்திய பரலோக வாசலை திறக்கிறதும் மூடுகிற சாவியும் அந்த சபைக்கு தான் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த சபை கூடுகை எவ்வளவு முக்கியம், உன்னத பரலோகத்தையே பாதிக்கக்கூடிய, உன்ன பரலோகத்தையே தொடக்கூடிய ஒரு வல்லமை இந்த உலகத்துல எந்த பார்லிமெண்ட்டுக்கும் யுனைடெட் நேஷன்ஸுக்கும் கிடையாது, அது இயேசுவின் நாமத்தில் கூடி வருகிற சபைக்கு தான் இருக்கிறது. எவ்வளவு முக்கியமான காரியம், ஏன்னா இந்த உலகத்துல என்னங்க பெரிய முக்கியம், அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க, இப்போ கம்பெனி கட்டுறாங்க, கவர்மெண்ட் அதை செய், எல்லாம் முடிஞ்சு போய் முக்கியமானது எது இந்த உலகத்துல? ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து கடைசியில் அவன் பரலோகத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானான்றதுதான் முக்கியம் இல்லைங்களா? அதை விட முக்கியமானது வேற ஏதாவது இருக்கா? அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து கடைசியில் அவன் நித்தியத்துல இருக்க நித்தியத்துல நரகத்துல வெந்தானா அவன் இந்த உலகத்துல என்ன வாழ்ந்து என்ன சாதிச்சு என்ன பிரயோஜனம், அது எல்லாத்தையும் சபிச்சுக்கிட்டு தான் இருப்பான் நித்தியமாக. இந்த உலகத்திலேயே முக்கியம் என்ன, பரலோகத்துக்கு போவானா? ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல அவனுக்கு முக்கியமானது அவன் பரலோகத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா. அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த பரலோக கதவின் சாவிய திறக்கிறதும் மூடுறதும் யார் கையில இருக்குது? சபை கையில இருக்கு. அப்படின்னா அந்த சபை கூடுதல் எவ்வளவு முக்கியம், அந்த இயேசுவின் சபையினுடைய மகத்துவம் கூடுக எவ்வளவு அதிசயம், நம்ப முடியுதா உங்களால? அதிசயம், அந்த சாவி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பிரம்மாண்டமானது இயேசுடைய சபை கூடுதல், எவ்வளோ கேவலமான எண்ணங்கள், எவ்வளோ கேவலமான எண்ணங்கள் நம்ம சபை கூடுதலை பற்றியும் சபையை பற்றியும் நம்ம வச்சிருக்கிறோம். இயேசு சபையை எப்படி பார்க்கிறாருன்ற ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிதுன்னா உண்மையாகவே நம்ம வித்தியாசமாக நம்ம நடக்க ஆரம்பிப்போம், வித்தியாசமாக சபையை பார்க்க ஆரம்பிப்போம். இங்க அவர் சொல்றாரு, நான் பரலோக திறவுகோலை, தேவராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுக்கு கொடுக்குறேன்னும் போது இயேசு சபைக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவர் எப்பேற்பட்ட காட்சியை சபையை பார்க்கிறாருன்னு நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில உடல் பொருள் ஆவியெல்லாம் சபை தான் நம்ம கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு அதிகாரம். இது வரைக்கும் பிச்சைக்காரனா ஒரு மனுஷன் வாழ்ந்து அருவருப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தான், சீப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தான், திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு என்ன தெரியுது, உலகத்துல இருக்கிற பெரிய அரசன், அரசனுடைய பையன் நானு அப்படின்னு அந்த ராஜா வந்து அவர் கையில போட்டிருக்கிற அதிகார மோந்திரத்தை எடுத்து, அப்பா என்னுடைய வாரிசு நீ, நாளில இருந்து நீ தான் இந்த நாட்டுக்கே ராஜான்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் கையில மோந்திரத்தை போட்டு விடுறாருன்னு வச்சுக்கோங்க, என்னவா இருப்பான் நெக்ஸ்ட் டேல இருந்து? அவன அந்த நிமிஷத்துல இருந்து அவன் ஆட்டிடியூடே மாறிடும், அவன் செய்யற பார்க்கிற பார்வை நடக்கிற இது எல்லாம் பிச்சைக்காரன் மாதிரி இருப்பான், அம்மா அப்படின்னு போயிட்டு இருப்பான், வித்தியாசமா நடப்பான், வித்தியாசமா யோசிப்பான், அவன் சிந்தனைகள் உயரும், எல்லாம் மாறிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பார்வையினுடைய உயர்வு பரிசுத்தாவி தான் நமக்கு கொடுக்கணும், ஏன்னா நம்ம பிச்சைக்காரங்கள மாதிரி தான் எண்ணிட்டு வாழ்றோம். ஆனா இயேசு வந்து அந்த சபையை பார்த்து உங்களுக்கு பரலோக திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனோ மனுஷியோ செய்யக்கூடிய மிக மிக பெரிய காரியம் இயேசு சபை கூடி வரும்போது அந்த இடத்துல கூடி வர்றதுதான். அதை விட பெரிய காரியம் இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடியது ஒண்ணுமே கிடையாது. ஏன், அந்த கூடுகை நித்திய பரலோகத்தையே, உன்னத பரலோகத்தையே தொடுகிறது. யோசிச்சு பாருங்க. ஆகவே இன்னைக்கு நம்ம இந்த பகுதியை பார்க்க போறோம், ஆவியானவர் தான் நம்ம கண்களை திறந்து இயேசுடைய சபை கூடுகை, இயேசுடைய சபையினுடைய சாட்சியம், எல்லையற்ற சாட்சியம் எவ்வளவு பெரிது என்பதை நமக்கு உணர்த்தும். இந்த பகுதியில் நம்ம இது வரைக்கும் புதிய ஏற்பாட்டிலேயே சபை என்று முதலாவது சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அந்த பகுதியில் முதலாவது பேதுருடைய பாக்கியமான அறிக்கையை நாம் பார்த்தோம். எந்த மனுஷனும் மனுஷியும் ரட்சிக்கப்படணும்னா சபையில் ஒரு பாகம் ஆகணும்னா இயேசுவை நீர்தான் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடும். அப்படி அதான் சபையுடைய சாட்சி. சபையுடைய சாட்சினா இதான். அடுத்ததாக அந்த சபையை நான் கட்டுவேன். இப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்கிற மக்களை வைத்து நான் கட்டுவேன்னு இயேசு சொன்னார். அந்த சபைக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிற உறுதி. எந்த வல்லமையும் இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட சபையை அழிக்க முடியாது. சபையுடைய அழியாத தன்மை, நிரந்தர தன்மை, இந்த உலகத்தில் எது ஒழிந்து போனாலும் ஏசபை நிற்கும். எந்தெந்த ராஜ்யங்கள்லாம் மண்ணோடு மண்ணா காற்றோடு காற்றா போய்விட்டது, என் சபை என்றென்றும் இன்னைக்கும் நிற்கிது, இன்னைக்கும் இருக்கிறது. என் சபை போகாது. எல்லாம் கடந்து போனாலும் கைகளால் வெட்டப்படாத கல்லாக சின்னதாக இருந்தாலும் அது வளர்ந்து 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 முழு பூமியை நிரப்புற வரைக்கும் அந்த சபை அழியாது. அப்பேற்பட்ட சபையை நான் கட்டுறேன். நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. அதில் அந்யோன்யத்தை பார்க்குறேன். ஏன் சபை? மை சர்ச். நான் கட்டுவேன். அதில் ஒரு நிச்சயத்தை பார்க்குறேன். நிச்சயமாக கட்டுவேன். அதனுடைய அழிக்க முடியாத தன்மை, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்? அந்த சபைக்கு இயேசு கொடுக்கிற அதிகாரத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். அதான் இந்த 19 வசனத்தில் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ரெண்டு தலைப்புல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னா என்னங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பரலோக ராஜ்ய திறவுகோலை நம்ம எப்படிங்க யூஸ் பண்றது இல்லைங்களா? ரெண்டு தான், ரெண்டே ரெண்டு தலைப்பு. பரலோக ராஜ்ய திறவுகோல்னா என்ன? முதலாவது பைபிளில் வந்து திறவுகோல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு அதிகாரம், அதிகாரம் தான் திறவுகோல். நம்ம பழைய காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா வீட்டில் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா, ஒரு அம்மா அங்கே நல்லா பட்டு புடவை கட்டிக்கிட்டு இங்கே நல்லா சாவி சொறி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, புடவை கட்டிக்கிட்டு பார்த்துருக்கீங்க. அந்த காலத்தில் இருக்கும். புதுசாக வீட்டுக்கு மருமகம் வந்துச்சுன்னா அந்த சாவி கொத்தை எடுத்து கொடுப்பாங்க. என்ன, இனிமேல் நீ தான் ஓனர், நீ சொல்கிறது தான், நீ யாருக்கு எடுத்து எவ்வளோ பணத்தை கொடுக்குறியோ உனக்கு தான் எல்லாம் எல்லா பொக்கிஷங்களை நீ எடுத்து கொடுக்கலாம். அதுதான் அதிகாரம்ன்றது. அதிகாரம் அது வந்து ஏசு என்ன சொல்கிறாரு, அது நான் கொடுக்குறேன். கொடுக்குறேன்னும் போது இங்கிலீஷில் டெலிகேட்டட் அதிகாரம். அது நம்மளே இல்லை. ஏன் அதிகாரம்? ஏன் இஷ்டத்தின்படி செய்யலான்னு இல்லை, அது எனக்கு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரம், அவரது அதிகாரம், அதை கொடுக்குறேன் அப்படின்றார். ஒரு வாடகை வீடு, வாடகை விட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், சாவியை அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா. அட்வான்ஸ் கொடுத்த பிறகு சாவியை கொடுக்குறோம். கொடுத்த உடனே நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம், இது உங்கள் வீடுன்னு நினச்சிக்கலாம்னா கொடுக்குறோம். நோ, ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறோம் இல்லையா, இவ்வளோ பேர் தான், இவ்வளோ இது தான், கண்டிஷன்ஸ் இது தான், இவ்வளோ மாதம் தான் உங்களுக்கு அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டின் படி அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி நீ அறிக்கை செய்தாய், நான் தான் கிறிஸ்து, நான் ஜீவனுள்ள அந்த அறிக்கையின் படி அந்த சபையை நான் கட்டுவேன். அந்த சபைக்கு பிரதிநிதியாக உனக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். அந்த அக்ரிமெண்ட்டின் படி அதிகாரம் பாருங்களா, அதான் கீழ்னா அதிகாரத்தை குறிக்குது. ஒரு வீட்டு கீ, ஓகே, ஒரு சின்ன வீட்டு கீ. ஒரு பேலஸுடைய கீனா பெருசு இல்லையா? ஒரு விதானசபை தான் நம்ம கர்நாடகா பார்லிமெண்ட்டு, அது கீ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்போல்லாம் உள்ளே கூட விடுறதில்லை. நீங்கள் போயிருக்கீங்களா விதானசபாக்குள்ளே? ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போல்லாம் உள்ளே விடுறதில்லை. அவர் விஸ்வேஸ்வரையா எவ்வளோ மூளை அவருக்கு இருந்தால் அப்படி கட்டியிருப்பார். அந்த சின்ன வயசில் நான் போயிருக்கேன். உள்ள அது சாவியே உங்ககிட்ட இருக்குன்னா எப்படி இருக்கும்? பெரிய அதிகாரம் தான். நம்ம ராஜ்யசபா, நம்ம நாட்டினுடைய பார்லிமெண்ட் இல்லைங்களா, சென்ட்ரல் பார்லிமெண்ட், எல்லா ஊர்லேருந்தும் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கூடுற ராஜ்யசபா. நம்ம ஒவ்வொரு 4 ஓட்டு போட்டு அந்த சாவியை தான் ஒரு பார்ட்டிக்கு கொடுக்குறோம். நீங்கள் எடுத்து நடத்துங்க ராஜ்யசபா, முடிவு பண்ணிங்க நாட்டை நடத்துங்கன்னு நம்பி கொடுக்குறோம். அதை யோசிச்சு பாருங்க, இது என்ன கீ? அது கீஸ்ன்னு என்ன கீன்னு பொறுத்து இருக்கு. இது என்ன கீயா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பழைய காலங்கள்லாம் பழைய ராஜாக்கள் வந்து அவங்க நிறைய சொத்து, அவங்களுடைய பணம், நகை, பொக்கிஷங்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், முத்துக்கள், கல்லுகள்லாம் ஒரு இடத்துல வச்சு, ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சு அதுக்கு ஒரு சாவி வச்சிருப்பாங்க. அந்த சாவியை வந்து ஒரு ட்ரெஷரர், தங்க யார் ரொம்ப நம்புறாங்களோ அவங்கள ஒரு ட்ரெஷரராக பண்ணி அந்த சாவியை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சாவியை அவர் என்ன பண்ணுவார், ஒரு நெக்லஸை போட்டு அந்த சாவியை அவர் மாட்டிக்குவார். மாட்டிக்கிட்டா அவருக்கு ஒரு பெரிய பந்தாது. ராஜா என்ன நம்பி இருக்கிறார் பாருங்க, என்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கு, நான் யாருக்கு நினைக்கிறேனோ அவருடைய விருப்பத்தின்படி எடுத்து எடுத்து பொக்கிஷங்களை வழங்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னா என்னங்க, இது உலக ராஜ்யத்தை பத்தி நம்ம பேசுறோம். பரலோக ராஜ்யம், உன்னத அதிகாரம் உள்ள இயேசு, வானத்துல பூமியில அதிகாரம் உள்ள இயேசு, நான் உனக்கு கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு, ராஜ்யசபா அதிகாரம் இல்ல, ஒரு ராஜ்யத்தின் பொக்கிஷத்தின் சாவியின் அதிகாரம் இல்ல, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்னன்ற ஒரு ஐடியா கொஞ்சம் இருந்துச்சுன்னா நமக்கு கிர்ன்னு தலை சுத்தம். இப்போ பரலோக ராஜ்யம்னா என்ன, எவ்வளவு மகிமையானது. திடீர்னு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, திடீர்னு அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல பல நாடுகள் ஒன்றிணைத்திருக்கு, அதுக்கு ஒரு தலைவர் வந்து என்கிட்ட சொல்றாருன்னு வைங்க, நீ தான் இன்னுமே ஹெட்டு, இன்னுமே எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் நீ சொல்றபடி தான் அவங்க நாட்டை நடத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும், எனக்கு கிர தலைதான் சுத்தம் இருப்போம். அதை விட பெருசு பரலோக ராஜ்யங்க. பரலோக ராஜ்யம் என்னன்னு நமக்கு தெரியுமா, முழு வேதத்தினுடைய தீமே பரலோக ராஜ்யம் தானே. முழு பழையற்பாடே பரலோக ராஜ்யம் வருவதற்கு ஒரு ஆயத்த காலம், புதிய ஏற்பாடுல தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு இயேசு வந்து அதை ஆரம்பித்து வைத்தாரு. அந்த பரலோக ராஜ்யத்தின் முழு மகிமையும் தான் வெளிப்படுகிறதே புதிய வானமும் புதிய பூமியும். கடைசியில 13வது அதிகாரத்துல அந்த ஓமைகள் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தானே நமக்கு சொன்னாரு. பரலோக ராஜ்யம் எவ்வளவு அதிசயமானது, ஒரு மனுஷன் புதையில பார்த்து உள்ளது உரியதெல்லாம் விட்டு வாங்கக்கூடிய பொக்கிஷமாச்சே பரலோக ராஜ்யம். விலை உயர்ந்த முத்து, தனக்கு உள்ள உரிய முத்தெல்லாம் வித்து வாங்கக்கூடிய முத்து. உங்க வாழ்க்கையில என்னத்தை உண்போ என்னத்தை புசிப்போன்றதே ஆயுத நேரத்தை செலவிடாதீங்க. முதலாவது என்ன தேடணும், தேவ ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை தேடுங்களேன். அதுதான் வர்த்து, அதுதான் மதிப்புடையது. சில பேர் ஐயோ இதை உற்றக்கூடாது ஆயுசுலன்னு சொல்லி பலவந்தமா பரலோக ராஜ்யத்தை பிடிக்க பாக்குறாங்களேன்னு. பரலோக ராஜ்யம் எவ்வளவு முக்கியம், இவர் என்ன சொல்றாரு, அந்த சாவியை நீ வச்சுக்க. குருன்னு தாங்க தலை சுத்தம் நமக்கு, பேதுருவே அந்த சாவியை நீ வைத்துக்கொள். ஒரு இவ்வளவு பெரிய சாவியை ஒருத்தனுக்கு கொடுக்கறாருன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய அதிகாரம் நமக்கு வந்துச்சு, ஒரு கவர்மெண்ட் நம்ம கையில கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு அது, எவ்வளவு பெரிய வேலைக்கு அது இருக்கும், ரொம்ப பெரிய வேலை, வெரி கிரேட் ஒர்க். இயேசு ஒரு விதத்துல எப்படி சொல்றதா இருக்காப்பா, நான் தேவகுமாரனாக இந்த உலகத்துல வந்து பரலோக ராஜ்யத்தை அமைத்து ஆரம்பிச்சிருக்கிறேன், இனிமே நான் இன்னுமே மறித்து பாடுபட்டு மறித்து பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்து பரலோகத்தை ஏறெடுத்து கொள்ளப்பட போகிறேன். அந்த பரலோக ராஜ்யம் ஆரம்பிச்சாச்சு, மீண்டுமாக நான் வர வரைக்கும் இந்த பரலோக ராஜ்யம் வளர்ந்துகிட்டு போவோம், இனிமே நான் போயிட போறேன், எனக்கு அடுத்து இந்த அந்த பரலோக ராஜ்ய திறவுகோலை நீ இந்த பூமியில வைத்து செயல்படுத்தணும், வாங்கிக்க அந்த கீ அப்படின்னு கொடுக்கற மாதிரி இல்லை. எவ்வளோ குளோரியஸ் அந்த சாவியை இவ்வளோ நேரம் அவர் இடுப்புல வச்சுக்கிட்டு எடுத்து பேதுரு கையில இப்போ கொடுக்கற மாதிரி. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், திறவுகோலை எவ்வளோ பெரிய அதிகாரம், என்னுடைய அதிகாரம், இயேசுடைய அதிகாரம். இயேசுடைய அதிகாரம்னா என்ன நமக்கு தெரியும், கீ வந்து அதிகாரத்தை குறிக்கிறது. நான் சொன்னேன் இயேசுடைய அதிகாரம்னா என்னங்க, அவருடைய அதிகாரத்தை சுவிசேஷம் எல்லாம் பார்க்கிறோம், மத்தேயுவை எவ்வளவு பார்த்துருக்கிறோம். மலை பிரசங்கம் முடிச்ச பிறகு அவர் எப்படி பிரசங்கம் பண்ணாரு, பரிசேயர் சதுசேயரை போல இல்ல, அதிகாரம் உள்ளவராக பிரசங்கம் பண்ணாருன்னு பார்க்கிறோம். கடலை காற்று அதட்டின பிறகு அவங்க மிரண்டு போய், கடலும் காற்றும் இவர் அதிகாரத்துக்கு கீழ்படியுதே, இவர் யார், அவ்வளோ பிசாசுகளும் பேய்களும் அவருடைய அதிகாரத்துக்கு நடுங்கி மயங்கி ஓடுதுங்க மிரண்டு. அப்பேற்பட்ட அதிகாரம், இது பத்தாதுன்னு அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறதுன்னாரு. கொலோசியர்ல போட்டிருக்குது, படைக்கப்பட்ட யாவும் பரலோகத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், காணக்கூடியவைகள், காணாதவைகள், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், படைக்கப்பட்ட யாவும் அவர்க்காகவும் அவருக்குள்ளும் அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இருந்து சபைக்கு தலைவராக இருந்து ஆரம்பமும் பிந்தியும் எல்லாருக்கும் மேன்மையாளவராக இருக்கிறார். காலையில் பிலிப்பியர்லேருந்து படித்த மாதிரி தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்தை அவருக்கு சூட்டி இயேசுவின் நாமத்தில் முழங்கால் யாவும் பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவர்கள், பூமிக்கு கீழே கூட யாராவது இருந்தால் விடுறதில்லை, அவங்களும் எல்லா நாவுகள் எல்லாம் அவர்தான் கர்த்தர் என்று அறிக்கையிடணும். என்ன அதிகாரம் இயேசுக்கு இருக்கு, அவருடைய அதிகாரம் எவ்வளவு பெருசு, வேதம் எப்படி காட்டுது. ரெவலேஷன் 1:17 யோவான் அவரை பார்த்து மிரண்டு செத்தவனை போல் விழுந்த போது அவரை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்தின் மரணத்தின் திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது. இவ்வளோ மரணத்தின் மேல, பாதாளத்தின் மேல, இயற்கையின் மேல, எல்லாத்தின் மேலையும் அதிகாரம் உள்ள இயேசு, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்னும் போது, நாங்கள் நேற்று கனவுல நினைச்சுக்கிட்டு இருந்த காட்சியில இயேசு திடீர்னு அந்த சாவியை நம்ம கிட்ட கொடுக்குறாரு, நான் இப்படியும் வாங்குறேன்னா அப்படியே அந்த வெயிட்டு தாங்க முடியாது. இந்த அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்படுது. இது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா நமக்கு, இந்த பகுதியில் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை தலையே சுத்துதுன்னு இல்லைங்களா, வயிறு கூட கலக்குது. இதெல்லாம் படித்தோன்னா வயிறு கூட கலக்குது, அவ்வளோ பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். இது கவனிக்கணும், இது பேதுரு கொண்டு இல்லை, பேதுரு அந்த அப்போஸ்தலர்களுக்கு பிரதிநிதி, அந்த அப்போஸ்தலர்களுடைய அடிப்படையில் தான் கட்டப்பட்டது சபை, அந்த சபைக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பேதுருக்கு மாத்திரம் இல்லை, சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயங்கரமான அதிகாரம் இது. எல்லாருமே கண்டவங்க இந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்படலை, இதை புரிஞ்சுக்கணும். இந்த பேரா சர்ச்சஸ், சர்ச்சுக்கு சம்மந்தப்படாதவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல், அதிகாரத்தை எடுத்துக்கிறோம், அதிகாரத்தை பயன்படுத்துக்கிறோம், நீ உங்களுடைய அதிகாரத்தில் விரட்டுக்கிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இது ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு, ரெண்டு சூழ்நிலையில், இது ஒரு சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட அதிகாரம். பேதுரு ஒரு அறிக்கை செய்தார், நீர்தான் கிறிஸ்து ஜீவனுள்ள குமார், அந்த அறிக்கை செய்து இயேசு அதுக்கு பிரதி உத்தரமாக இப்படி அறிக்கை செய்தவர்கள் நேற்று அந்த சபையை நான் கட்டுவேன், அந்த கூட்டப்பட்ட கட்டப்படுகிற அந்த சபைக்கு தான் இந்த அதிகாரம். அந்த அதிகாரம் தேவனுடைய மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுற அதிகாரம். ரெண்டாவதாக இந்த அதிகாரம் பரிசுத்தாவியின் அருளப்படும் போது பரிசுத்தாவின் நடத்துதல்னால பயன்படுத்த வேண்டிய அதிகாரம். புரியுதுங்களா, பரிசுத்தாவின் நடத்துதலாலையும் வேத வசனத்தின் அடிப்படையிலையும் பயன்படுத்த வேண்டிய அதிகாரம். யோவான் 20:21 படிங்களா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார், காட்சி அளிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க,
இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊறி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
சரி, பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது பரிசுத்தாவி கொடுக்கிற பெந்தகோஸ்தே நாள்ல அவங்க மேல பரிசுத்தாவி வருவதற்கு முன்பதாக ஒரு சிம்பாலிக்கா செய்யறார் இல்லைங்களா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு செய்து அதை சொல்லி முடிச்சு என்ன சொல்றாரு,
எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார்.
இதான் அந்த அதிகாரத்துக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த அதிகாரம் என்னங்க, நீங்க சபையாக எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்காம இருக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படாது, நீங்க தீர்மானிச்சு அது முடியாது. பரிசுத்தாவி வருவதன் மூலமாக, பரிசுத்தாவி நடத்துதல் மூலமாகத்தான் அவங்க அதை செய்ய முடியும். இதுதான் சாவி. பாருங்களேன், இயேசு வந்து மத்தேயு 28 அவர்களோடு வந்து எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகம் எங்கும் போய் நீங்கள் ஸ்பீஷராக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சாட்சிகளாக அனுப்பினார். ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், பரிசுத்தாவிக்காக காத்திருங்க. காத்திருந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நீங்கள் போகணும். பரிசுத்தாவி உங்களை நிரப்பின பிறகு தான் நீங்கள் போய் இந்த சாவி அதிகாரத்தை பயன்படுத்தி தேவ ராஜ்யத்துக்குள்ள மக்களை நீங்கள் விட முடியும். சரிங்களேன். ஆகவே இதில் ரெண்டு, இந்த என்ன இந்த சாவினா என்ன அதிகாரம், அதான் புரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ பெரிய அதிகாரம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாரும் சொல்லிக்கிறது இல்லை, ரெண்டு கண்டிஷன்ஸ் அதுக்கு இருக்கு. சபை, இந்த அறிக்கையின்படி கட்டப்பட்ட சபை, இது பரிசுத்தாவினாலும் வேத வசனத்தினாலும், பரிசுத்தாவி வேத வசனம் பிரிக்க முடியாது, அவங்கனால நடத்தப்படுகிற விதத்துல தான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ரெண்டு கண்டிஷன்ஸை பார்க்குறோம். ஓகே, ரெண்டாவதாக இந்த சாவியை, சாவி அதிகாரம்னு பார்த்தோம், இந்த சாவியை எப்படி பயன்படுத்துறதுங்க, சாவியை எப்படி பயன்படுத்துறது? அந்த 19வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன். சரி ஆண்டவரே, இதை நான் எந்த விதத்தில் பயன்படுத்தணும்? பரலோகத்தில் நீ, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதிகாரம் கட்டுவதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும், அதுதான் சொல்றார். ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், கீனா லிட்ரல் கீயை கொடுக்கல, ஒரு அடையாளமாக பேசுறார். ப்ராடா ஒரு கீ நம்ம எதுக்குங்க யூஸ் பண்ணுவோம், தெரவு கோல்னு போடல, என்ன போட்டிருக்கு, தெரவு கோல்கள் இல்லைங்களா, ப்ளூரல் சாவி, ரெண்டு சாவி. நான் நினைக்கிறேன் ரெண்டு சாவி, ஏன்னா ஒன்று ஒன்று கட்ட முடியும், ஒன்று கட்ட அழுக்க முடியும். ஒன்று சாவி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பொதுவாக திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் இல்லைங்களா, திறந்து யார் யார் போகணுமோ அவங்க போகிறதுக்கு அலோவ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி கண்டவங்க வந்துடக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு தான் சாவியை யூஸ் பண்ணுறது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யார் போகணும் யார் போகக்கூடாதுன்னு அலோ பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சபைக்கு அதிகாரம் இருக்கா, இருக்குங்க இந்த வசனத்தின்படி, என்னால் பார்க்க முடியுதா, இருக்கு இந்த வசனத்தின்படி. இந்த உலகத்தில் சர்ச்சுக்கு அவருடைய வாக்கின்படி அந்த அறிக்கையின்படி கட்டப்பட்ட சபைக்கு இந்த அதிகாரத்தை அவர் கொடுக்குறார். அவருடைய பிரதிநிதியாக இனிமேல் அவர் இந்த பூமியில் சரீரத்தோடு இருக்க போறதில்லை, அவருடைய சபை இருக்க போகுது. அவருடைய பிரதிநிதியாக யார் பரலோகத்துக்குள்ள போகலாம் போக முடியாதுன்ற அந்த திறவுகோல், அந்த அதிகாரம் சபைக்கு இருக்கிறது, சபைக்கு கொடுத்துருக்கிறார். சரிங்களேன். இதில் எவ்வளோ தவறான போதகங்கள் இருக்கு. ஆர்சி சர்ச் இதுதான் வச்சுக்கிட்டு இதுதான் பேதுருவுக்கு கொடுத்தார். பாருங்க எவ்வளோ பெரிய அதிகாரம், யார் பரலோகத்துக்கு போகலாம் போகக்கூடாதுன்னு பேதுருடைய ஊரில் வந்த போப்பு, நாங்கள் அதை தான் செய்கிறோன்னு. இது ரொம்ப தப்பு, இது அவங்களுக்கு இல்லை, இது சபைக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, இதை என்ன, இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக சில காரியங்கள் வந்து வினாவிடை போதகம் நமக்கு உதவி செய்யுது இல்லைங்களா. வினாவிடை போதகம் நம்ம வச்சிருக்கிறது பேப்டிஸ்ட் கேட்டகிசம், இன்னொரு கேட்டகிசம் இருக்குது ஐசல்பர்க் கேட்டகிசம், அது ஒரு ஊர் பேர் ஜெர்மனியில். அந்த ஊரில் 16வது நூற்றாண்டில் சில பேர் எழுதுனாங்க, நம்ம ஒரு வேலை எப்போனா அந்த கேட்டகிசம் கூட படிக்கலாம், ரொம்ப அருமையான வினாவிடை போதகம். அதை வந்து கர்த்தருடைய நாள் 1, அதில் 3 கேள்வி இருக்கும், கர்த்தருடைய நாள் 2, 3 கேள்வி இருக்கும், அதனால் சில வாரங்களாக அதை படிச்சுட்டு போகிறதுக்கு அந்த முறையில் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதில் வந்து கர்த்தருடைய நாள் 31 கேள்வி 83 என்ன கேள்வி, தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல் என்றால் என்ன? That is the question. ரெண்டு சொல்லப்படுது, பரிசுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் ஒன்றாவது, சபையினுடைய மனம் திரும்புதலுக்காக சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுமே திறவுகோல். ரெண்டு காரியங்கள், இவை ரெண்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிகளுக்கு திறப்பதும் அவிவிசுவாசிகளுக்கு மூடுகிறதுமாய் இருக்கிறது. எவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சிச்சு பாருங்க, 1 hour உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ரெண்டு காரியம், ரெண்டு சாவிகள், ஒரு சாவி என்ன செய்யுது, திறக்குது. எப்படி திறக்குது, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால மக்களை அந்த தேவராஜ்யத்தின் கதவை திறந்து அவங்கள வரவேற்கிறோம், அவங்கள அலோ பண்ணுறோம் உள்ள வர்றதுக்கு சபையாக. அதை தான் நாம் அவங்க அலோ பண்றோம். தேவனுடைய ராஜ்யம் ரெண்டாவது எப்படி மூடுறோம் அதை, அந்த சாவியை வச்சு கண்டவங்க அதுல வந்துடக்கூடாது என்பதற்காக சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக அவிசுவாசிகளும் பேர் விசுவாசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடாது என்பதை நினைத்து அதை க்ளோஸ் பண்றேன். இதுதான் வெரி சிம்பிள் ஓப்பனிங். உண்மையான விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள வர வளர்க்கிறோம். பொய்யான நம்பாத மனம் திரும்பாதவர்களுக்கு சபை நடவடிக்கை இல்லைங்களா. எல்லாரையும் நம்ம சர்ச்சுக்குள்ள அலோவ் பண்றது இல்லை, எல்லாருக்கும் மெம்பர்ஷிப் கொடுக்கறது இல்லை. அது சர்ச் டிசிப்ளினா வச்சிருக்கோம், இவங்க தான் மெம்பர்ஷிப் ஆகணும்னு. அந்த டிசிப்ளின் மூலமாக அபிவிசுவாசிகள் வந்துடக்கூடாது. ஒருவேளை வந்துட்டு பேர் விசுவாசிகளா இருந்தா அவங்கள கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வெளியே தூக்கி போடுறோம், சபை நடவடிக்கை எடுத்து. இதன் இதுதான் ரெண்டு சாவிகள். இன்னொரு கேள்வி அதுல கேட்கப்படுது, சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக நாம் எப்படி தேவராஜ்யத்தை கதவுகளை திறக்கிறோம் மூடுகிறோம்? அதுக்கு பதில், கிறிஸ்துவுடைய கட்டளையின்படி பரலோக ராஜ்யம் சுவிசேஷம் பொதுவாக பப்ளிக்காக அறிவித்து ஒவ்வொரு மனிதனையும் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு விசுவாச வாக்களித்து கிறிஸ்துவனுடைய நீதியின்படி கிறிஸ்துவனுடைய தகுதியின்படி அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அறிவித்து அவனை பரலோக ராஜ்யத்தில் வர வைக்கிறோம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எப்படிங்க இந்த திறக்கிறோம் பரலோக ராஜ்யத்து சாவியை? எப்படின்னா சுவிசேஷத்தை பப்ளிக்கா அறிவிச்சு மக்களுக்கு சொல்லி அவன் நம்பி அதை இயேசுவை ஏற்றுக்கிட்டு வரும்போது அவனுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து அவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு அவனுக்கு அறிவித்து அவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ள திறவுகோலா திறந்து நம்ம விடுறோம். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நம்ம கதவை எப்படி நம்ம மூடுகிறோம்? சுவிசேஷத்தை நம்ம பொதுவாக அறிவிக்கும் போது அதை விசுவாசிக்காத போது மாயமாலமா இருந்து மனம் திரும்பாது இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை உங்க மேல இருக்கும், நித்திய ஆக்கினை உங்க மேல வரும் அப்படின்னு நம்ம அறிவித்து அவங்களுக்கு மனம் ஞானஸ்தானம் கொடுக்காம சபைக்குள்ள அலோ பண்ணாம பரலோக ராஜ்யம் கதவை அவங்களுக்கு அடைக்கிறோம். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். சிகரெட் லாங்குவேஜ்ல ஆண்டவர் இங்க சொல்ற சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி பாவிகளுக்கு தேவராஜ்யத்தை திறந்து விடுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை அறிவிக்கிறோம், அதை நிராகரிக்கிறவர்களுக்கு பரலோகராஜ்ய கதவை மூடி அவர்களை மனம் திரும்புற வரைக்கும் நீங்க வர முடியாது என்று அடைக்கிறோம். ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர். அதுதான் அவர் சொல்றார், பேதுருவே அதை நான் உனக்கு தருகிறேன். பேதுரு அதை எப்படி பயன்படுத்தினாரு? இயேசு போகும்போது எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, உலகமெங்கும் போய் அவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சபை அமையுங்கள்னு சொன்னார். அப்போஸ்தல நடவடிக்கையில் எருசலேம் தொடங்கி யுதேயா சமாரியா உலகமெங்கும் போயிங்க, போய் அந்த சாவியை பயன்படுத்துங்க. நம்ம அப்போஸ்தல நடவடிக்கையில் என்ன பார்க்குறோம்? இந்த சாவியை வச்சுக்கிட்டு தான் போனாங்க. இந்த சாவியை வச்சுக்கிட்டு தான் ரெண்டாவது அதிகாரத்தில் பேதுரு என்ன பண்ணுறாரு? பிரசங்கத்தை பண்ற இந்த சாவி காஸ்பல் பிரசங்கத்தை பப்ளிக்கா பண்ணி பரலோக ராஜ்யத்து கதவை திறந்து விட்டு 3000 யூதர்களை உள்ள கூட்டு வந்தார். எப்படி கூட்டு வந்தாரு? பிரசங்கம், சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி. அப்படி மனம் திரும்பி அவங்கள மனம் திரும்பின உடனே அவங்கள அவங்க விசுவாசிகள் உண்மையா மனம் திரும்பி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில சேர்த்துக்கிட்டார். அதுதான் பரலோக கதவை திறக்கப்பட்டது. 8வது அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் சொன்ன மாதிரி சமாரியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்கள அலோ பண்ணார். 10வது அதிகாரத்துல கொர்நேலியும் அவருடைய வீட்டாரையும் புரமதஸ்தர்களுக்கு அறிவிச்சார். இதெல்லாம் என்ன பண்றாரு? இந்த சாவியை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்குள்ள மக்களை அப்போஸ்தலர்கள் அனுமதிச்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர்கள் அவிவிசுவாசிகள் சபையில வர பார்க்கும் போது என்ன பண்ணாங்க? தடை பண்ணாங்க இல்லைங்களா. மாயமானமா சபையில் இருக்கிறத கண்டித்தாங்க. பேதுருவ மற்ற அப்போஸ்தலர்களை கண்டித்தாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, பாருங்க நீங்க வேத வசனத்தின்படி பரிசுத்தாவின் நடத்துதலின்படி நீங்கள் பூமியில யாரை கட்டுகிறீர்களோ யாரை உள்ள அலோ பண்றீங்களோ அது பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. நீங்க யாரை தடை பண்றீங்களோ யாரோ அலோ பண்றது இல்லையோ வேத வசனத்தின்படி அது பரலோகத்தை அங்கீகரிக்குது. அவங்கள நீங்க செஞ்சது நியாயம் உண்மை என்றது நியாய தீர்ப்புல தேவன் அதை ஊர்ஜிதப்படுத்துவார். இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாத அவங்க செய்து அதை நரகத்துல போடுவார். என்ன அதிகாரங்க சபைக்கு? பூலோகத்துல என்ன அதிகாரங்க? யோசிச்சு பாருங்களேன். அவங்க கதவை திறந்தாங்கன்னா வேற யாரும் அதை மூட முடியாது. ஏன் பேதுரு திறந்து வச்சாங்க? அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டு சபை திறக்க திறந்துச்சு. யூதர்கள்லாம் அதை மூட பார்த்தாங்க, யூத தலைவர்கள்லாம் அதை மூட பார்த்தாங்க. மூட முடிஞ்சிச்சா? ரோம் அரசாங்கமே அதை மூட பார்த்துச்சு, மக்கள் எல்லாம் இதை பண்ண பார்த்துச்சு. ஆண்டவர் திறந்துட்டாருன்னா, அந்த சபை திறந்துருச்சுன்னா, ஒரு மனுஷன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு வந்துட்டானா? நம்ம வாழ்க்கையிலேயே அனுபவத்தில் இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகராஜ்ய சுவிசேஷத்தை கேட்டு வந்துட்டோம்னா நம்ம திருப்பி கொண்டு வர முடியுதா? இந்து அப்பா அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, முடியுதா? நோ, தே கான்ட் க்ளோஸ் த டோர். உள்ளே வந்துட்டோம் நம்ம, முடியவே முடியாது. அந்த அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. சபை உண்மையாக அது செய்யும் போது, அதை பரலோக ராஜ்யத்தில் சுருக்கமாக சொல்ல போனோன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல் என்ன செய்யுது? சுவிசேஷத்தை அறிவித்து, நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது, மக்கள் அதை விசுவாசித்து மனம் திரும்பும் போது, தேவனுடைய ஆவினால் நம்ம நடத்தப்பட்டு, வேத வசனத்தின் நடத்தப்பட்டு, அவங்கள மெம்பர்ஷிப்பில் எடுக்கும் போது, அவங்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டவர்களாக பரலோகம் அங்கீகரிக்கிறது. அது பரலோகம் ஊர்ஜிதப்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த ட்ரெஷரர் மாதிரி அந்த பொக்கிஷம் வச்சிருக்கிறவ பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை எடுத்து 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 அந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்கு? சபைக்கு தான் இருக்கு. ஒரு ராஜாவுடைய பொக்கிஷம், அவன் வைரூரியம், ஒரு நகைகள், பொண்ணு, அதெல்லாமே எடுத்து அவன் ட்ரெஷரர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமோ, இந்த பரலோக ராஜ்யத்தின் எவ்வளோ பொக்கிஷங்களை வச்சிருக்கிறார், அதெல்லாம் எடுத்து 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 கொடுக்கக்கூடிய அதிகாரம் சபைக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஐ கிவ் யூ த கீஸ், உன்னை விட்டு வேற யாருக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாது. என்னுடைய பிரதிநிதியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், இல்லை உனக்கு கொடுக்குறேன். இதை பல பேர் இதை சொல்கிறாங்க, இதுதான் கரெக்டான இதுன்னு தவறான போதகங்கள் இருக்குது. மார்ட்டின் லூத்தர், கால்வின், மார்ட்டின் லூத்தர் ரொம்ப வலியுறுத்துறது, தேவ வசனத்தை நாம் பிரசங்கிக்கிறது தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நாம் திறக்கணும். சில பேருக்கு லூத்தர் சொல்கிறாரு, இந்த அதிகாரம் வந்து அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்களுக்கு மாத்திரம் இல்லை, டீக்கன்ஸுக்கு மாத்திரம் இல்லை, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் இந்த திறவுகோல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் என்ன ஒரு ஸ்லாக்கியம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த திறவுகோலை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடங்களெல்லாம் கதவை திறந்து 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 மக்களை இன்வைட் பண்ணலாம், நித்திய ராஜ்யத்துக்குள்ள வாங்க சுவிசேஷத்தை அறிவித்து. ஓகே, அதை க்ளோஸ் பண்ணுறது எப்படி? க்ளோஸ் பண்ணுறது, அந்த 85வது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மூடி சபை ஒழுங்கு நடவடிக்கை, கிறிஸ்தவ ஒழுங்கு நடவடிக்கை எப்படி செய்யுது? பதில், கிறிஸ்தவுடைய கட்டளையின்படி கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்தவத்துக்கு உகந்த தவறான போதகங்களை நம்பி அசுத்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமான பாவ வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தொடர்ந்து தனிப்பட்ட விதத்தில் எச்சரித்து, ரெண்டு மூணு பேர் மேலே எச்சரித்து, சபையாக எச்சரித்து புத்திமதி சொல்லியும் மனம் திரும்பாம கடினப்பட்டு போயிருந்தால், அப்பேற்பட்ட மக்களை திருநியமங்களை தராமல் தற்காலிகமாக நீக்கி அதுக்கப்புறம் இன்னமும் திருந்தாம இருந்தால், நிரந்தரமாக அவர்களை நீக்கி சபையில் வெளியே தள்ளுவது மூலமாக அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் கதவை நாம் மூடுகிறோம். அந்த அதிகாரம் சபைக்கு தான் இருக்கு. சர்ச் டிசிப்ளின், சர்ச் டிசிப்ளின் மூலமாக இதை செய்ய முடியும். பாருங்கள், இது ஆண்டவர் இதை சொல்கிறார் மத்தேயு 18. இன்னொரு வாட்டி சபையை பற்றி அவர் பேசும்போது 16வது அதிகாரத்தில் பேசுகிறாரு, 18வது அதிகாரத்தில் இதே சொல்றாரு பாருங்களா, 18-15 இருந்து படிங்களா.
உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவிப்படாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிறைவேற பண்ணும்படி 2வர்களை உன்னுடைய கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவிக்கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிக்கொடாமல் கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக.
இப்போ கவனிங்க, அது சொல்லி முடிச்சு, யாராவது தப்பு செய்கிறாங்க, தொடர்ந்து பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மாறலை, ஒழுங்கில்லை, ஒரு வாக்கி வான் பண்ணு, நீ பார்க்குற மெம்பராக போய் வான் பண்ணு. ஏன்னா மெம்பராக உங்ககிட்ட அந்த சாவி இருக்குது, நீயும் க்ளோஸ் பண்ணுற பெரிய பொறுப்பு இருக்குது உனக்கு. அண்டு அவிவிசுவாசமாக பாவ வாழ்க்கையை ஒழுங்கி நம்ம சபையில் வாழ்கிறவங்களை நீ விடக்கூடாது. நீ மெம்பராக இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா போய் சொல்லு, உன் கேட்கலை, 2-3 பேரை கூப்பிட்டு போ, கேட்கல, சபைக்கு தெரியப்படுத்து, சபை சொல்லுது, ஆனாலும் திருந்தலை, என்ன பண்ணலாம், தூக்கி வெளியே போடு. இன்னமே அவன் அஞ்ஞானி, விசுவாசியே கிடையாது. அது சொல்லி முடிச்சு என்ன சொல்றாரு பாருங்க,
பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அதே சாவி, பரலோக சாவி, அதே ஸ்டேட்மெண்ட் இங்கேயோ வருது. நீங்க அப்படி ஒருத்தனை வெளியே தூக்கி போட்டதை பரலோகத்தில் நான் அதை அங்கீகரிக்கிறேன் வேதத்தின்படி. இது ரொம்ப சீரியஸா தான் செய்யணும் இல்லைங்களா, ரொம்ப பொறுமையோடு தாழ்மையோடு ஜபத்தோடு வேதத்தின்படி நீங்க பார்த்து ஆராய்ந்து செய்யும் போது அதை பரலோகத்தில் நான் அங்கீகரித்தேன், அவங்களை பரலோகத்தில் நான் அங்கீகரிக்கிறேன். நீங்க செஞ்ச புத்த போல போஸ்ல செய்யலையா, குறைந்த சபையில ஒருத்த பாவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா விபச்சார வாழ்க்கைய ஒன்னு குறந்தியர் 5:4 சொல்றார், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஒன்றாக கூடி வரும்போது உங்களோடு நான் ஆவியில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு அவனை பிசாசுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளுடைய காக்கிற கரத்துல இருந்து அவனை வெளியே தூக்கி போடுங்க. இன்னமே சபையினுடைய பாதுகாப்பு அவனுக்கு இல்ல, காஸ்பலுடைய பாதுகாப்பு இல்ல, அவனை வெளியே தூக்கி பிசாசுக்கு அவருக்கு ஒப்பு கொடுக்கிற. சபையில இருந்து வெளியே போட்டா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அப்படின்னா சபை எவ்வளவு பாதுகாப்பு யோசிச்சு பாருங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஒரு பேர் கிறிஸ்தவனாக மனம் திரும்பாம தொடர்ந்து வாழுகிறவன், மனம் திரும்பாம வளராம இருக்கும் போது அவனை கடவுளுடைய பாதுகாக்கிற கரத்திலிருந்து தூக்கி பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிற அதிகாரம் சபைக்கு இருக்கு. பரலோக ராஜ்யத்தின் கதவு அவனுக்கு சாத்திர அதிகாரம் சபைக்கு இருக்கு. அவனை மெம்பர்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. நீங்க அப்படி செய்து முடிக்கும் போது பரலோகம் என்ன சொல்லுது, ஆமேன், கரெக்ட் கரெக்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிக்கிற மாதிரி சில சின்ன கோர்ட்ல அது செஞ்சா பெரிய கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா பரலோகமும் அது அங்கீகரிக்கும். இது ரொம்ப இது ஆபத்தான கீ, அந்த கீ நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆசையா இருக்கு. திறந்து 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 எத்தனை பேரை உள்ள விடலாமோ ஆசையா இருக்கு, ஆனா அடைக்கிறது நமக்கு கஷ்டம். சர்ச் டிசிப்ளின், சில பேரை எடுக்கணும், சில பேர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, என்ன ஒரு குளோரியஸ் அதிகாரங்க. இந்த உலகத்துல நம்ம போய் சில மக்களை யோவான் 20 இன்னும் சொல்றாரு, எவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்களோ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏ என்னுடைய சபையாக ஆவியில் நிறைந்து வேதத்தின்படி நீங்க சொல்லும் போது ஏற்கனவே பரலோகத்தில் தீர்மானித்த காரியங்களை நீங்க சொல்றீங்க. என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு அதிகாரம். நம்ம விசுவாசிகளை எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம், எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களை ரெக்கக்னைஸ் பண்றோம், ஏன் முடியுதுன்னா நம்ம அங்கீகரிக்கிறதோ நிராகரிக்கிறதோ அவருடைய வேதத்தின்படி. ஏன்னா அவருடைய மைண்டு பரலோகத்தின் சித்தம், மரலோகத்தின் சிந்தனையே நமக்கு வேதமாக கொடுத்திருப்பதுனால் அதன்படி நம்ம முற்றிலுமா செய்யும் போது அது பரலோகத்துக்கு ஏற்ற பரலோகத்திலும் சித்தம் நடக்கிறது போல பூமியில நடத்துறது அதன் மூலமா நம்ம செய்யறோம். வேதத்தின்படி எவ்வளவு கரெக்டா செய்யறோமோ, ஏன்னா வேதத்தின் வார்த்தை நம்ம கையில இருக்கு, வேதத்தின் வார்த்தையின்படி மக்களுடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை நம்ம செலுத்த முடியும் சபையார். அதுதான் அவர் சொல்றார் பாருங்களேன், என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு அதிகாரம் பாஸ்டருக்கு இருக்கு பாருங்க. அதனாலதான் ஒருவேளை எப்ரேயர்ல சொல்றாரோ என்னவோ, மக்களே அவர்கள் உங்க ஆத்மாக்கு உத்தரவாதம் செய்வதனால் அவர்களுக்கு பயபக்தியோடு அடங்கி இருங்கள். ஏன்னா ஏதாவது சொல்லிட போறாரு அவர், ஏதாவது வேதத்தின்படி ஏதாவது கதவு கிதவு மூடிட போறாரு அவரு, அடங்கி இருங்கள் அப்படின்னு. என்ன ஒரு அத்தாரிட்டி, ஏன்னா தேவனுடைய சத்தியத்தின் ஸ்டாண்டர்டு. அவங்க சொல்றதுனால இவங்க சொல்றதுனால சபை சொல்லி இருக்குன்னா வேதத்தின்படி பைபிளின் படி இருக்கிற சபை நம்ம தீர்த்துச்சுன்னா பரலோகம் அது அங்கீகரிச்சிருது, அந்த வேர்டிக்ட முடிவு பண்ணிருது. எவ்வளவு பயப்படணும் சபைக்கு, எவ்வளவு அதிகாரம் சபைக்கு இருக்கு. ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்படலன்ற சபையினுடைய தீர்மானம், பரலோகத்தின் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டாரா தெரிந்து கொள்ளப்படலையான்ற தீர்மானங்களையே ஏற்கனவே தீர்மானித்த காரியங்களை இந்த பூமியில் வெளிப்பிரகாரமாக நியாய தீர்ப்பா கொடுக்கிற அதிகாரம் சபைக்கு இருக்கிறது. வாட் க்ளோரியஸ் அத்தாரிட்டி, கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் இந்த உலகத்துல சபை, கடவுளுடைய ஸ்டாண்டர்ட். என்ன ஒரு அதிகாரம், எவ்வளோ சீரியஸ்ங்க சர்ச், எவ்வளோ சீரியஸ் சர்ச்சுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதாக இந்த வசனம். அந்த திறவுகோலை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட கொடுக்குறேன். பாருங்க அந்த லாங்குவேஜ், பரலோகத்தில் கட்டப்படுகிறது எதுவோ அது இது பூலோகத்தில் கட்டப்படு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அது வந்து பூலோகத்தில் நம்ம செய்கிற தீர்மானங்கள், இவங்க மெம்பர்ஷிப்பு. அதனால தான் ஒருத்தரை மெம்பரை எடுக்கணும்னா என்னங்க இவ்வளோ ட்ராமா பண்ணுறீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ செய்கிறோம் யோசிச்சு பாருங்க, ஏன் செய்கிறோம்? அவங்கள சாட்சி எழுதி கொடுக்க சொல்கிறோம், சர்ச்சுக்கு வர சொல்கிறோம், சத்தியத்திலாம் சொல்லி கொடுக்குறோம், விசுவாச அறிக்கையை ஒத்துக்கிட்டு கான்ஸ்டியூஷனை ஒத்துக்கிட்டு அவங்கள எடுத்த பிறகும் எடுத்துக்கிறோமா? அந்த சாட்சி எடுத்துட்டு வந்து மெம்பர்ஷிப்பாக கூடி உங்கள் எல்லாருடைய அங்கீகரிப்பும் வாங்குறதில்ல, உங்களை எடுத்துக்கலாமான்னு எல்லாரும் ஒரு தடையும் இல்லாமல் அதை அங்கீகரிக்கும் போது ஏன் அதை செய்கிறோம்? அதை அங்கீகரித்து அப்படி செய்யும் போது பரலோகத்தில் தீர்மானிக்கப்படுகிறதுங்க. அந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அஸ் அத்தாரிட்டி அந்த சாவியை நமக்கிட்ட ஒரு டைரக்ட் லைன், பரலோக தீர்மானங்களுக்கும் சபை எடுக்கிற தீர்மானங்களுக்கும் ஒரு நேரடியான ஒரு லைன் இருக்குங்க. அதுதான் நம்ம செய்யறோம். அந்த நம்ம எடுத்த தீர்மானங்கள் வந்து நியாய தீர்ப்பில் உண்மையானதுன்றது தேவன் ஊர்ஜிதப்படுத்துவார், ஊர்ஜிதப்படுத்துவார். சபைனா என்ன நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க? நம்ம வந்து பரலோக தீர்மானங்களை நம்ம முடிவு பண்ணுறதில்ல, பரலோகத்துக்கு கமாண்ட் பண்ணுறதில்ல. பரலோகம் ஏற்கனவே எடுத்த ஆணைகளை ஒரு வெளிப்பிரகாரமாக நம்ம நிர்ணயிக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம் இல்லைங்களா. பரலோகத்தை நம்ம கட்டளை கொடுக்கறதில்ல. வேத வசனத்தின் அடிப்படையில் வேத வசனம் பரலோக சிந்தனையை நம்ம கொடுப்பதனால் நியாயமானது தீர்மானிக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார் சரிங்களா. நம்ம ஆக்ஷன் நியாயமானதாக தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படும் போது இறையாண்மை தேவன் எடுத்த ஆணைகளை ஊர்ஜிதப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஓகே, ஒருத்தர் சொல்றாரு, டன் ஆன் ஹர்த் டன் இன் ஹெவன். பூமியில் அதை செஞ்சிட்டோன்னா பரலோகத்தில் அதை செஞ்ச மாதிரி தான். பரலோக சாவியை திறப்பதும் மூடுவதும் யாரை விடலாம் யாரை நிறுத்தலான்ற சாவி நம்மக்கிட்ட இருக்கு, சாவி நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் யோசிக்க முடியுமா? இன்னும் ஓகே, இதுதான் இதனோட விளக்கம். விளக்கம் சில பேர் நம்ம சுவிசேஷம் அறிவித்து அவங்க அதை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க குட் நியூஸ், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு வேத வசனத்தின் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அது பரலோகத்தின் ஆணையை நம்ம வெளிப்படுத்துகிறோம் சரிங்களா, ஊர்ஜிதப்படுத்துகிறோம். சில பேர் மனம் திரும்பலை, நீங்கள் மனம் திரும்புகிற வரைக்கும் நரகத்துக்கு தான் போவீங்கன்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி அதை இதை பண்ணுறோன்னா அது பரலோகத்தை அதை அங்கீகரிக்குது. ஆமேன் சொல்லுது, ஆமேன் சொல்லுது. இந்த மாதிரி எந்த நிறுவனங்கள் செய்ய முடியும், எந்த பார்லிமெண்ட்டுங்க செய்ய முடியும், எந்த யுனைடெட் நேஷன்ஸ் செய்ய முடியும், அந்த அதிகார சபைக்கு மட்டும்தான் இருக்கு, சபைக்கு மட்டும்தான் இருக்கு. ஆகவே இதில் கடைசி வசனம் 20வது வசனத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். அப்பொழுது நாம் படுங்க,
அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்பது ஒருவருக்கும் சொல்லாத படிக்கு நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்.
ஏன் இதை சொல்லணும்? ஒரு ஆச்சரியம், இது நமக்கு சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் இல்லைங்களா. கிறிஸ்துவான ஏசு, நான் தான் கிறிஸ்துன்னு யாருக்கும் சொல்லாதீங்கன்னு நமக்கு கொடுத்த கட்டளை மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். யாருக்கும் நம்ம சொல்றது இல்லை சரிங்களா. நவோ இன்னைக்கு சொன்ன மாதிரி இது ரொம்ப விருப்பத்தோடு கீழ்படியும். தட்ஸ் ராங். அவர் அந்த சூழ்நிலையில் சொன்னது அது. இதே தான் ஏன் அதுக்கப்புறம் அவர் உயிர் தெளிந்த பிறகு உலகம் எங்கும் போய் சொல்லுங்கன்னு ஏன் சொன்னார், ஏன் இங்கே சொல்லக்கூடாதுன்னா அவர் ஏற்படுத்துகிற சபை வந்து ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்குறார். உலக பிரகாரமான சபை இல்லை. ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் போய் அவங்க போய் எல்லாருக்கும் இவர் தான் மேசியா இவரே சொல்லிட்டாரு எங்களுக்கெல்லாம் தெரியும் சொல்ல ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும்? இவங்க எல்லாரும் எது காத்திருக்கிறாங்க, ஒரு அரசியல் வீதமாக, ஒரு அரசாங்க வீதமாக, ரோமரை வீழ்த்துக்கிற ஒரு இராணுவ மேசியாவாகத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேவையில்லாத ப்ரெஷர், ஒரு ரோமருக்கு விரோதமாக போகிறதும் அவருடைய திட்டமே பிரச்சனையாகும் இல்லைங்களா. ஒரு சபையை ஏற்படுத்த அதுக்காக அதை வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா அவர் ஏற்படுத்துகிற சபை ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு ஆவிக்குரிய சபை. அதனால தான் அப்படி அது அப்படின்னா பார்க்க முடியல. அவங்களுக்கு தவறான மேசியா எண்ணம் கொண்டிருந்ததுனால தான் பிலாத்து கேட்குறான், உங்களுக்கு இயேசு வேணுமா பரபாஸ் வேணுமா? என்ன தெரிந்து கொண்டாங்க அவங்க? ஏன் இவர் என்ன ரோமருக்கு விரோதம் இல்லை ஒன்றும் இல்லை, எந்த அளவுக்கு தவறான எண்ணம்னா பரபாஸ்னா ரோமுக்கு விரோதமாக எழும்புனான், ரோமர்களை கொலை செஞ்சான், ரோம ஒரு ஜெல்லட்டாக இருந்தான். அதனால பரபாஸை பார்த்தா கொஞ்சம் மேசியாங்களாம், இவரை பார்த்தா கொஞ்சம் கூட மேசியா இல்லையே அப்படின்னு பரபாஸை அவங்க தெரிந்து கொண்டாங்க. அதனால தான் ரோமுக்கு விரோதம், அதனால தான் அதை சொல்லாதீங்க, ஏன்னா நான் ஏற்படுத்துகிற சபை ஆவிக்குரிய சபை. ஓகே, இதில் நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம், இது அற்புதமான பகுதி, ஒரு அற்புதமான அறிக்கையை நம்ம பார்த்தோம். அந்த அறிக்கையின் அடிப்படையில் இயேசு, அதான் அறிக்கை, சபையினுடைய அறிக்கை, திஸ் இஸ் த டெஸ்டிமனி ஆஃப் தி சர்ச். நம்ம சபையினுடைய அறிக்கை என்ன, இயேசு தான் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அதான் நம்முடைய அறிக்கை. அந்த அறிக்கையின் மேலே தான் நம்ம நிற்கிறோம், அந்த அறிக்கை சொன்னவங்களாகத்தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். அது மாத்திரம், அந்த அறிக்கையின் மேலே கட்டப்படுகிற சபை இல்லைங்களா, நான் கட்டுகிறேன். அந்த சபைக்கு அவர் கொடுத்த உறுதி என்ன, ஆ இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் மரணம் கூட உங்களை அழிக்க முடியாது, அதை கொடுத்த அந்த சபைக்கு இந்த வசனத்தில் அதிகாரத்தை கொடுக்கிறார். சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக கதவை, தேவராஜ்யத்தின் கதவை திறந்து தேவராஜ்யத்தின் பொக்கிஷங்களை பாவிகளான சீர்கெட்ட தகுதி இல்லாத பாவிகளுக்கு நீங்கள் எடுத்து எடுத்து வழங்கலாம், எடுத்து எடுத்து கொடுக்கலாம். அதே நேரத்தில் விசுவாசிக்காத மக்களை, மனம் திரும்பாத மக்களை வேதத்தின்படி அவங்க தடையும் பண்ணலாம், கதவு மூடலாம். அவங்க நீங்கள் செய்கிற அந்த தீர்மானங்கள் என்னுடைய ஆணையை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு அதிகாரம். இதில் என்ன பயன்பாடாக நம்ம படிக்கிறோம், முதலாவது பயன்பாடு, நான் என்ன என் வாழ்க்கையை என் சிந்தனை சோதிச்சு பார்த்து, சபையனுடைக்கு இருக்கிற அதிகாரம், சபைக்கு எவ்வளோ பயப்படணும், சபையை எவ்வளோ மேன்மையாக நினைக்கணும், சபையை குறித்த தாழ்வான எண்ணங்களை எல்லாம் எடுத்து நம்ம மனம் திரும்பணுங்க. எவ்வளோ தவறாக சபையை நினச்சிருக்கிறோம், எவ்வளோ பயபக்தி இல்லாமல் சபையை நினச்சிருக்கிறோம், என்ன அதிகாரம் சபைக்கு இருக்குன்னு உன்னால் பார்க்க முடியுதா? உலகத்தில் வேறு எதுக்குமே நம்ம அப்படி பயப்படக்கூடாதுங்க, சபைக்கு பயப்படணும், சபையுடைய தீர்மானங்களுக்கு பயப்படணும். ஏன்னா தேவனுடைய ஆணையங்களை நிர்ணயிக்கிறது சபை, அவருடைய வார்த்தையின்படி பேசுகிற சபை. நீ எங்கே போவோம், நித்தியம் எங்கே இருக்கணும், அந்த சபை அறிவிச்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம கதை யோசிச்சு பாருங்க, சபையில் சில பேர் மெம்பர்ஸாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், அந்த மெம்பர்ஷிப் எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த சபைக்குள்ளே தான் ஏசு நடமாடுறார், அந்த சபையின் மூலமாக தான் மீட்பின் பணியை செய்கிறார். சபைக்குள்ள மெம்பராக பார்க்கணும், மெம்பராக இருக்கிறவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் சர்ச் மெம்பர்ஷிப்புக்கும் ஒரு கிளப் மெம்பர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம், ஏதாவது வித்தியாசம் இருக்கா? லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் அங்கெல்லாம் மெம்பர் ஆகலாம் நீங்கள், ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வரணும், வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணால் நீங்கள் ஒரு மெம்பர். அதுக்கும் உங்கள் சர்ச் மெம்பர்ஷிப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதுவா சர்ச் மெம்பர்ஷிப், அதுவா? கல்யாணத்தில் நம்ம ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் தெரியுமா, உங்களுக்கு என்ன உடன்படிக்கை செய்கிறோம், வாழ்வானாலும் சாவான சுகத்திலையும் சுகவீனத்திலையும் தாழ்விலையும் உயர்விலையும் தெளிப்பிலையும் வறுமையிலையும் என்ன ஆனாலும் மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் நான் உனக்கு அர்ப்பணித்து, அதை விட பெரிய உடன்படிக்கைங்க சபையோடு செய்யறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு மெம்பரா, கிளப் மெம்பரா உங்களை மெம்பர்ஷிப்பா சேர்த்துக்கல, இயேசுடைய அங்கமாக அவருடைய அதிகாரம் கொடுக்கப்பட்ட சபையாக ஒரு மெம்பரா இருக்கிறீங்க. நம்ம மாறுபாடான சந்ததி, எல்லாம் சுயநலம் இல்லைங்களா? ஒரு சர்ச்சுக்கு போனோன்னா என்ன பாக்குறது, அங்க நல்ல பிரசங்கம் இருக்கா, சுருக்கமா பிரசங்கம், இன்ட்ரெஸ்டிங்கா ஜோக்கா பிரசங்கம் எடுப்பாரா, அந்த சபையில் குழந்தைங்களுக்கு மெம்பர், குழந்தைங்களுக்கு ஸ்கூலெல்லாம் இருக்குதா, சண்டே ஸ்கூல் ஒழுங்காக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குதா, அந்த சபையில் மாஸ்கோலாம் சாப்பாடு போடுவாங்களா, இதுதான் பார்க்குறது. நான் உலகத்து உலக காரியங்கள், நல்ல பில்டிங் இருக்குதா அங்கே சபையில், நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்போ மாப்பிள்ளை கிடைக்குமா, இதுதான் எல்லா உலகமே. அந்த சபையில் இயேசுடைய வார்த்தை ஆட்சி செய்தா, இயேசு அந்த சபையை கட்டுறாரா, அதெல்லாம் இல்லை, எல்லாம் சுயநலம். இயேசு கட்டுகிற சபை, இயேசுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுற சபையில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன், அவர் கட்டுற சபையில் நான் இருக்கணுமே. அந்த சபையிலிருந்து உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்து பயபக்தியோடு அந்த சபை கட்டுப்பாடுக்கு நான் இருந்து வாழணுமேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? சபை எவ்வளோ சீப்பாக நினைக்கிறீங்க, உங்களுடைய கமிட்மெண்ட்டை பார்த்தே சபை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு நீங்கள் பார்க்கலாங்க. உண்மையுள்ள தியாகத்தோடு நம்மளை அர்ப்பணித்து சுயத்தை தன்னைத்தானே வெறுக்காவிட்டால், எங்கே தன்னைத்தானே வெறுக்கிறது, கொஞ்சம் ஒரு எக்ஸ்கியூஸ் போதும் சபைக்கு வராமல் இருக்கிறது, கொஞ்சம் ஒரு எக்ஸ்கியூஸ் போதும் அதுக்கு இதுக்கு சொல்கிறதுக்கு. என்னை நானே வெறுத்து, என்னை நானே இழந்து அந்த சபைக்கு என்ன ஊற்றுவேன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு நமக்கு இருக்குது? எந்த அளவுக்கு அந்த சபையை பெருசாக மதிக்கிறீங்க நீங்கள்? வேற எல்லாம் முக்கியம், சபை முக்கியம் இல்லை, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் வாங்கிய சபை, இந்த உலகத்திலேயே அவர் கட்டுக்கிறேன்னு சொன்ன சபை, இந்த உலகத்திலேயே பெரிய அதிகாரத்தை கொடுத்த சபை, என்றென்றும் நிலைக்கு போற சபை, உங்க எண்ணத்துல எந்த அளவுக்கு அந்த சபை மதிப்பு இருக்கு? மதிப்பு இருக்கு. இயேசு சபை, இயேசுடைய சபையை தாழ்வாக என்ன என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இயேசு உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிற, உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அதுக்காக மனம் திரும்புங்க. நம்முடைய மனது வந்து உலகத்தின்படி நம்ம மனம் வச்சுக்க கூடாது, தேவனுடைய வசனத்தின்படி நம்ம மனது புதிதாக்கப்படணும். வேத வசனம் சபை எப்படி பார்க்குது பாருங்க. வேத வசனம் சபை வந்து இந்த காலத்துல நிராகரிக்கப்படலாம், இந்த காலத்துல அது ரொம்ப சின்னதா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ரொம்ப பாவகரமா இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் பவர் இல்லாத மாதிரி தோன்றலாம். ஆனா இந்த உலகத்துல குக்கு கிராமத்துல மூளையில ரெண்டு மூணு பேர் கூடி வருகிற மக்கள், அதுக்கு இருக்கிற அதிகாரம் பரலோகத்தை அது தொடக்கூடிய வல்லமை, அதுக்கு இருக்கிற அதிகாரம் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டார் கமிட்டி கூட இல்லைங்க. அவ்வளோ பெருசு சபை, இந்த உலகத்திலே பெருசு சபை அப்படி நீங்க பாக்குறீங்களா? அந்த தாழ்மையான சிறிதான கூட்டமோ இந்த உலகத்திலேயே மகாபெரிய வல்லமை உள்ளது. சபை சபையை பறித்த தாழ்வான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்ம மனம் திரும்ப வேண்டும். முதலாவது பயன்பாடு. ரெண்டாவது, எவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களோடு அதிகமாக கேட்கப்படும். இவ்வளோ பெரிய அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆமாம் ஆண்டவரே, அந்த சாவி கொடுத்துருந்தீங்க, அந்த சாவியை எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்ல முடியுமா? தேவன் இறையாண்மையாக அந்த சபையில் நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த சபை பொறுப்புகள், கடமைகளை நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறோம்? சர்ச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது ஒரு உடன்படிக்கை செஞ்சீங்க, இந்த கான்ஸ்டியூஷனில் போட்டிருக்கிறபடி தான் இந்த சபைக்கு நான் வாழ போகிறேன். ஒரு மேரேஜ் கான்ஸ்டியூஷனை விட, மேரேஜ் கவர்னண்ட்டை விட அது முக்கியம். ஹவு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதை. சபையை நம்ம பெருசாக 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 வேதத்தின் பார்வையில் இயேசுடைய காட்சியின்படி பார்க்குற வரைக்கும் நம்ம சபையை பெருசாக மதிக்க போகிறதுல, சர்ச் மென்னா சர்ச்சுக்கு அர்ப்பணித்து வாழ போகிற மனிதர்களாக நம்ம இருக்க போகிறது. இப்படிதான் சின்ன காரணங்கள் போதும் சபையை மிஸ் பண்ணுறதுக்கும், சின்ன இது ஒரு லக்ஸரி தான், முடிஞ்சா போகவும் முடியலன்னா பார்த்துக்கலாம் தான் சார். அது மாறணும், இது மாறணும். இந்த பகுதி நம்ம கண்களை திறக்கட்டும். காஸ்பல் அறிவிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட். நம்முடைய காஸ்பல் சோம்பேறித்தனத்தை இந்த வசனம், இந்த பகுதி எவ்வளோ கடிந்து கொள்ளுது பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் வேற யாருக்கும் இல்லைங்க, சாவி பரலோக சாவியை கையில் கொடுத்துட்டு நீ இருக்கிற இடங்கள எல்லாம் போய் திறந்து 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 வாங்க 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 இன்வைட் பண்ணலாம். உனக்கு இருக்க அந்த அதிகாரம், நீ இன்வைட் பண்ணலாம். சபை மக்களாக, சபை மெம்பராக உனக்கு அந்த திறன்கோளை நான் கொடுக்குறேன். இங்கே உக்காந்துக்கிட்டு வார வாரம் வந்து உக்காந்து ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன்னு சொல்லிட்டு போகிற வாழ்க்கையை விட்டு எப்போ நம்ம காஸ்பல் மனிதர்களாக மாறப்போகிறோம்? என்னையே நான் கேட்டு பார்க்குறேங்க. ஏன்னா சில பேர் மனிதர்களை நம்ம பார்க்குறோம், அவங்கள பற்றி படிச்சிருக்கோம், சில பேர் அவங்கள பற்றி தெரியலாம். அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே பெருசு கவலை வேறு எதுவும் இல்லை. யாரை பார்த்தாலும் காஸ்பலை சொல்கிறேன். அவங்க ஆட்டோவில் போனால் ஆட்டோக்காரங்கிட்ட, ஊபரில் போனால் ஊபர் டிரைவர்கிட்ட, வீட்டு வேலைக்காரர்கிட்ட, வீட்டுக்கு பிளம்பர் வந்தால் பிளம்பர்கிட்ட, பால்காரங்கிட்ட, காய்கடைக்காரங்கிட்ட, இதே தான் பேச்சு, இதே தான் பேச்சு. கதவை திறந்து 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 இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பேச்சு. வாங்க 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 வாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தால் அந்த நர்ஸுக்கிட்ட பேச்சு. அப்படி பார்த்துருக்கீங்களா? சில பேர் எங்கே பார், அவங்கள பார்த்து எனக்கு பொறாமல், என்னது என்ன குறித்தே வெக்கம். ஏன் அப்படி இல்லை, அவங்க தானே உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்க இதனோட ஸ்லாக்கியம். இந்த வாழ்க்கையிலேயே கடைசியில் நிலைக்கு போகிறது என்ன? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோடு ஆண்டவா வீணாய் போச்சே, நான் பெருசா ஆபீஸ்ல அதை இருந்தா இதை பண்ண வீடை கட்டின இதை கட்டின. எத்தனை ஆத்மாவுக்கு கதவை திறந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள கூட்டு வந்த அதுதானே நிலைக்கும். அல்லாலெல்லாம் வீணா போச்சு. அவர் சாக போறாரு, இன்னொரு ரெண்டு மாசத்துல கேன்சர் வந்துருச்சு. அவருக்கு டாக்டர் சொல்றாரு, ஐயோ நான் விசுவாசித்தாங்க, நான் ரட்சிக்கப்படுவேன், எனக்கு பரலோகத்துக்கு போவேன்னு தெரியும், ஆனா இயேசு எனக்கு பரலோகத்துக்கு எத்தனையோ பேரை கொண்டு வருகிற சாவியை கொடுத்து சாக்கியத்தை கொடுத்தாரு. எத்தனையோ இன்னும் ரெண்டு மாசத்தை நான் என்னங்க செய்ய முடியும், எத்தனை பேருக்கு நான் சொல்ல முடியும்? வாழ்நாள் எல்லாம் மௌனமா இருந்துட்டேனே, எத்தனையோ பேருக்கு சொல்லாம இருந்துட்டேனே. நம்ம அப்படி இருக்கலாமா? நம்மளே சோதிச்சு எவ்வளோ குறை இருக்கு ஆண்டவரே, அந்த மாதிரி என்னை மாற்ற பரிசுத்தாக, என் வெக்கம் மனித பயம் பெருமை அகந்த எல்லாம் ஓடி போய் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சாவியை திறந்து திறந்து வாங்க வாங்க வாங்க, சாவி என்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியும், அவங்க பேச்சு இவன் பேச்சு அந்த கள்ள போதக பேச்சு அந்த அவங்க பேச்சு கேட்டு ஏமாந்துடாதீங்க, எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கு சாவி, வாங்க இயேசு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார் வாங்க. ஐயோ காஸ்பல் சுவிசேஷத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை மாற்றிட்டோங்க, மாற்றிட்டோம். கால்வின் தான் சொல்கிறாரு போட்டஸ் மாதிரி, அதாவது கதவு கிட்ட நின்று வரவங்களுக்கெல்லாம் திறந்து திறந்து கதவை விடுகிற வேலையை நம்ம கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பாக்கியம், எத்தனை பேரை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். கடைசியிலாக தாங்க நிலைக்கு போகுது, பேரோ புகழோ பதவியோ என்ன பேர் எடுத்தோமோ எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகும். எத்தனை நித்திய ஆத்மாவில் காப்பாற்றும் சாவி கையில் வச்சுட்டு இருக்கோமே, ரஸ்டாக விடலாமா அந்த சாவியை, ரஸ்டாக விடலாமா, யோசிச்சு பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மக்கள் ஏன் நம்ம பயப்படணும், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு பயப்படுறோம், அதே மக்களை என் வாஸ்குலை நீ கேட்டு நான் சொல்கிற வசனங்களை கேட்டு நீ மனம் திரும்பலாம் நித்திய நரகத்துக்கு போவேன்னு அறிக்கைக்கு அவங்களுக்கு கதவு மூடுற வேலையும் நமக்கு தான். நீ மனம் திரும்புகிற வரைக்கும் நீ வரப்போகிறது இல்லைன்ற வேலையும் கதவு மூடி கதவை லாக் பண்ணி கதவை திறந்து கதவை லாக் பண்ணுற வேலை நமக்கு இருக்கே, அது செய்கிறோம்மா தாங்க நம்ம கொடுக்கறதுக்கு வேலை. இந்த பகுதி கடைசியாக இயேசு சர்ச்சை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறார், நமக்கு சீரியஸ்னஸ் இல்லைங்க, எவ்வளோ கம்பீரமாக சீரியஸாக எடுத்துக்கிறார், நமக்கு சீரியஸ் ஆட்டிடியூடு இல்லை. ஒரு இவர் சொல்கிறாரு பரலோகமே சபை மக்கள் இருக்கக்கூடிய கேர்லெஸ்னஸை பார்த்து அதிர்ந்து போகிறாங்களா, எவ்வளோ கேர்லெஸ் சபையை பற்றி. ஒரு வாட்டி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு டீம் எப்போ பார் வின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சோம், வின்னிங் 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 எல்லாம், எந்த மேட்ச் ஆடினாலும் வின்னிங். கேப்டனை இன்டர்வியூ எடுத்தாங்க, எப்படிப்பா எல்லா மேட்சும் நீங்கள் வின் பண்ணுறீங்க, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு மேட்சும் தோக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், ஒவ்வொரு மேட்சும் நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவோம், ஏனோ தானோன்னு ஒவ்வொரு மேட்சும் எடுக்க மாட்டோம், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவோம். அதை நம்ம அந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா, நம்ம சபை ஒவ்வொரு ஜிஆர்பிசி கூடுதலாக நம்ம சீரியஸாக எடுத்தோன்னா எவ்வளோ இந்த ஏன் நம்ம எதையும் வின் பண்ண முடியாது, யோசிச்சு பாருங்களேன். ஒரு டீமை ஒவ்வொரு சண்டேவும் சீரியஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ காரியங்களை நம்ம சாதிக்க முடியும், எவ்வளோ காரியங்களை நம்ம அடைய முடியும். இயேசு சபையை கட்டுறாரு, பரலோக ராஜ்யங்களை திறக்கிறதுக்கோ மூடுறதுக்கோ நம்ம கொடுத்துருக்காரு. நம்முடைய கூடுகள் மூலமாக தான் நரகமாக பரலோகமானு தீர்மானிக்கப்படுது, நம்முடைய கூடுகள் மூலத்தான் நம்ம மேலே போகிறோமா கீழே போகிறோமான்னு தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் சீரியஸாக எடுத்துக்கிறோமா நம்ம, அப்போ தாங்க நம்ம வின் பண்ண முடியும். கடவுள் எவ்வளோ சீரியஸாக சபையை எடுத்துக்கிறார் பாருங்கள். என்ன நான் கேட்டு பார்த்தேன், நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோமா, இந்த கீஸை சீரியஸாக எடுத்துக்கிறோமா, சர்ச்சுடைய மெம்பர்ஷிப்பை சீரியஸாக எடுத்துக்கிறோமா. ஓகே திறக்கிறத நம்ம பற்றி பார்க்கணும், க்ளோஸ் பண்ணுறத நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோம், சர்ச் டிசிப்ளின், சர்ச் டிசிப்ளின், மெம்பர்ஸாக எடுத்துருக்குறோம், சில பேர் மெம்பர்ஸாக இருக்கிறோம், அவங்க எத்தனை பேர் ஒழுங்காக வாழ்கிறாங்க, ஒழுங்காக ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்கிறாங்க, அதை பார்த்து நம்ம அதை ஆக்ஷன் எடுக்கலைன்னா இயேசு ரெவலேஷனில் என்ன சொல்கிறா தெரியுமா, நானே அவங்கள மெரிப்பேன். ஒன்று குறந்தியரில் சொல்லியா இந்த மாதிரி ஒழுங்காக மெம்பர்ஷிப்பாக கமிட்மெண்ட்ஸில் ஒழுங்கு இல்லாமல் வந்து கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்கள சில பேர் பலவீனரும் வியாதியஸ்தரும் சில பேர் மரித்தும் இருக்கிறீர்கள் அவர் சொல்லி அவர் மெரிப்பார், அவரே தண்டிப்பார், சபையாக இல்லாமல் பண்ணிடுவேன் நாங்கள் ஒழுங்காக இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம அதை எடுத்துக்கிறோமா, தேவனுடைய புதிய ஏற்பாடு சபையில் என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, இப்போ ஒரு பொய் சொன்னது தான் அனேனியா சஃபீரா என்ன ஆனாங்க, செத்து விழுந்தாங்களே, நமக்கு மத்தியில் என்னங்க சீரியஸ்னஸ் இருக்குது. நான் ஒரு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரூல் போடுறோன்னு வச்சுக்குவோம், இந்த மாதிரி சீரியஸ் ஆகிறதுக்கு நாலு ரூல்ஸ் இன்னுமே சபை மெம்பருக்கு, ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் ஜபிக்கவும் பைபிள் படிக்கவும் செலவிடலைன்னா மூணு மாதம் அவங்க சபை நீக்கம் செய்யப்படலாம். ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் பைபிள் படிக்கவும் ஜபிக்கவும் நீங்கள் நேரத்தை செலவிடலைன்னா மூணு மாதம் சபையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்படணும். ஒவ்வொரு மெம்பரும் அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்காவது வாரத்தில் சுவிசேஷம் சொல்லலைன்னா அவங்கள மூணு மாதம் சபையில் சஸ்பெண்ட் பண்ணுவோம். மூன்றாவது, ஒவ்வொரு சபையில குடும்பமா இருக்கிறவங்க 15 நிமிஷம் அவங்க வீட்டில் குடும்ப ஜபத்தை செய்யலைன்னா 3 மாசம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணப்படும். கடைசியில் கடந்த வாரத்தில் யாராவது அசுத்தமாக அவங்க சிந்தனையிலையோ வார்த்தையிலையோ கெட்ட வார்த்தை பேசியிருந்தா, தவறான வார்த்தைகளை பேசியிருந்தா, தவறான செயல்களை செய்திருந்தா, இன்னும் 3 மாசம் படுத்த படுக்கையா அவங்க சுகவீனமா போயிடும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அந்த அதிகாரத்தோடு செய்யறோம். 3 மாசம் எந்திரிக்க கூடாத வியாதி உங்களுக்கு வந்துடும். பாருங்க, இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்தா முதல் சர்ச் டிசிப்ளின் யார் தெரியுமா? இல்லை இப்படி சொல்றீங்கன்னு நான் தான் போனேன். ஏன் 2 வாரமா உடம்பு சரியில்லை, சில நேரங்களில் நாளில் பைபிள் கூட படிக்கல. ஆனால் அதை எக்ஸ்கியூஸா நான் சொல்லலாமா? கேன் ஐ கிவ் தட்? நானே என்னை யோசிச்சு பார்க்குறேன், சொல்லலாமா? சுகத்திலையும் சுகவீனத்திலையும் என் சர்ச் கமிட்மெண்ட்டுக்கு நான் உண்மையா இருப்பேன். எது முக்கியம் இல்லை, என் உடம்பு அதை விட முக்கியமா? ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து அவர் எனக்கு கொடுத்த திறவுகோல் அதை விட முக்கியமாச்சே. அதெல்லாம் சாக்கு போக்கு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அந்த பிரச்சனை, வேலை பிரச்சனை, இதே தான் வாழ்க்கையா? இதுக்கு தான் என்ன அழைச்சாரா சபையாக? இதுக்கு தான் பரலோக திறவுகோலை எனக்கு கொடுத்தாரா? எல்லாருக்கும் ஒரு ரீசன் உங்களுக்கு, எல்லாருக்கும் ஒன்று வச்சிருக்கீங்க. இதுக்கு தான் சபையாளும, இதுக்கு தான் எல்லாம் ஒழுங்கீனமா இருக்கிறது. யாரும் பைபிளை படிக்கிறது இல்லை, யாரும் வளர்றது இல்லை, எல்லாம் ரீசன் சொல்லிட்டு இருக்குது. அப்படி இருக்கலாமா? நம்ம எப்படி இருங்க நம்ம சபையை கட்டுவார் ஆண்டவர்? இப்படி ஒரு ரூலை போட்டோன்னா என்னங்க, ஒரு அசுத்தமா தப்பா பேசினதுக்கே 3 மாசம் படுக்கையானா, ஒரு பொய் சொன்னதுக்கே சாகடிச்சாரு சபையில, சாகடிக்கலையா? ஏன் செய்ய மாட்டார்? அந்த மாதிரி ரூலை கொண்டு வந்தோன்னா தேவ பயம் நம்ம சபை மேல வரும், பெரிய ஒழுங்கு நம்ம சபையில வரும், கடவுளுடைய ஆவி வல்லமையா நம்ம சபையை பயன்படுத்துவார். இந்த சபையில சேர்றதுக்கே ஒரு பாவியம் நடுங்குவான். அப்படிதான் முதல் 100 ஆண்டு சபை இருந்துச்சுங்க. அப்படிதான் நம்ம சபை இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். நம்ம அப்படித்தான் வளரணும். அந்த சர்ச் கதவுகளை மூடணும், டிசிப்ளின் எடுக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், ஒழுங்கு இல்லாதவங்களை சரி செய்யணும், ஒருத்தர் ஒருத்தரை காக்கணும். நம்ம வளரணுமே. அப்படி ஆகலன்னா நம்ம எப்படிங்க நரகத்தின் பாதாளத்தின் ஒளிமுக வாசல்கள் மேற்கொள்ளாத சபையை நம்ம எப்படி மாறப்போறோம் தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டோம். சபையை குறித்த பெரிய பார்வை நமக்கு இதனால ஏற்படணும். நம்ம வேலை ரொம்ப கிளியரா போட்டிருக்கிறார். நம்முடைய சாட்சி என்ன? அவர் தான் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமார். நம்முடைய அஸ்திபாரம் இப்படிப்பட்ட சாட்சி சொன்ன மக்களை வைத்து தான் சபை, இயேசு கிறிஸ்து மூலக்கல்லா இருந்து அப்படிப்பட்ட மக்களை வைத்து தான் சபை. நமக்கு பரலோக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. காஸ்பல் எடுத்து இந்த உலகத்தை திறந்து திறந்து மக்களை விடணும். அதான் பெரிய வேலை உலகத்தில். அதில் எவ்வளோ குறைவா இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. காஸ்பல் சொல்லாதவங்களுக்கு நம்ம ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு வந்தோம்னா எத்தனை பேர் நம்மளை அப்படி இருப்போம்? நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்ம சபை கமிட்மெண்ட்ஸ்க்கு ஒழுங்காக இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், நம்ம பார்வையை சபையை குறித்து மாற்றிட்டோம், மனம் திரும்புதலை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும். ஜாம் நல்ல தேவனே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை கடிந்து கொள்ளுகிறது, எங்களுடைய குறைகள் எல்லாம் சுற்றி காட்டி அப்பா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரத்தை சபையினுடைய காட்சியை பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. இதெல்லாம் பார்த்து எங்களுடைய இருதயம் நொறுங்கலண்ணா, இதையெல்லாம் பார்த்து நாங்கள் மனம் திரும்பலண்ணா. தேவனே, ஊடுருகிற கண்களோடு உடைய சபையை பார்க்குற கிறிஸ்து, வெங்கல பட்சிக்கிற அக்கினியோடு நடக்கிற கிறிஸ்து எங்களை நெருப்பீர் என்பதை நாங்கள் அறிந்து, தேவனே இவ்வளோ பெரிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அதனோடு பெரிய பொறுப்பும் எங்களுக்கு வருகிறதப்பா. ஒவ்வொரு மெம்பரும் அந்த பொறுப்போடு நடந்து கொள்ள, ஜாக்கிரையோடு சபையை மிக சீரியஸா எடுத்துக்கொள்ள. நீங்க எவ்வளவு சீரியஸா உங்க சபையை பாக்குறீங்கப்பா? நாங்க அதுக்கு எந்த விதத்திலையும் அந்த சீரியஸ்னஸை இழந்து விடாம எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து சுவிசேஷ பணியின் மூலமாக மக்களை திறந்த ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்குள் வரவழைக்கவும், தகுதி இல்லாதவர்களை அதிலிருந்து நீக்கவும் நாங்கள் தைரியத்தோடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த எங்க எல்லாருக்கும் மனுஷ பயத்தை எங்களிலிருந்து நீக்கும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய மகத்துவ மாட்சிமை எங்க மனதில் பிரகாசத்துக்கு செய்யும் ஆண்டவரே. எவ்வளோ உம்முடைய அதிகாரத்தை கொடுத்துருக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோலை கொடுத்துருக்கிறீங்கப்பா. என்ன எல்லையற்ற ஸ்லாக்கியம் பாக்கியம். இதை உணர்ந்தவர்களாக சபை வாழ்க்கை வாழ எங்களை ஆசிர்வதியும் வழி நடத்தும் அப்பா. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. போட்டிருக்கிற கடைசி பாடல் யுத்தம்